SBS தமிழ்.
இலங்கையில் சுமார் 30 ஆண்டுகளாக விடுதலை புலிகளை ஆயுத ரீதியாக முற்றாக தோற்கடிக்க முடியாத இலங்கை இராணுவத்தால் 2009 அந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? அதற்கு சர்வதேச சமூகம் இலங்கைக்கு அனைத்து வழிகளிலும் வழங்கிய மிகப்பெரிய ஆதரவு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. போர் முடிவுக்கு வந்ததும் அன்றைய அதிபர் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இப்படி அறிவித்தார்.
எல்டிடிஐ தோல்வி பெற செய்து நாம் பெற்ற வெற்றி இந்த தேசத்தின் வெற்றி, நீங்கள் பெற்றுணர்ந்த பெரும் வெற்றி. எமது நாட்டில் வாழும் எல்லா மக்களின் வெற்றி. அன்பான படை வீரர்களே, இப்போது பயங்கரவாதிகளோடு செய்த யுத்தம் முடிந்துவிட்டது. இனி தாம் எமது தமிழ் மக்களுடைய உள்ளாங்களை வெற்றி கொள்ள வேண்டும்.
பயங்கரவாதிகளை தோற்கடித்து விட்டோம், இனி தமிழ் மக்களின் உள்ளங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றார் ராஜபக்ஷ. கடந்த 10 இலங்கை அரசு தமிழ் மக்களின் உள்ளங்களை வெற்றி கொண்டதா? அப்படி இல்லை என்றால் போரின் வெற்றிக்கு உதவிய சர்வதேச சமூகம் ஏன் இலங்கை அரசுக்கு நிர்பந்தம் தரவில்லை? விடை தேடுவோம். இலங்கையில் போர் முடிந்த கடந்த 10 தமிழ் மக்களுக்கு எந்தவித அரசியல் தீர்வும் வரவில்லை. அதற்கு காரணம் போருக்கு பின்னர் சர்வதேசத்தின் கவனம் இலங்கையில் போரின் போது நடந்த மனித உரிமை மீறல் குறித்திருந்ததை தவிர தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் மீது அது கவனம் செலுத்தவே இல்லை என்கிறார் அமெரிக்காவின் சாலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கீத பொன்கலன்.
பெரிய அளவுக்கு சர்வதேச சமூகம் தீர்வு ஒன்றை வழங்குவதில் எந்த விதமான பங்களிப்பையும் செலுத்தவில்லை என்றால் அவர்களுடைய கவனம் மிக விரைவாகவே ஜெனீவா பக்கம் சென்றிருந்தது. ஜெனீவாவுடைய முக்கியத்துவம் தீர்வை பெற்றுக் கொடுப்பது அல்ல, மாறாக இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பான பிரச்சனை ஆகும். ஆகவே சில நாடுகள், குறிப்பாக இந்தியா, ஓரிரண்டு ஐரோப்பிய நாடுகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று வழங்க வேண்டும் என்று பேச்சளவிலான அறிக்கைகளை முன்வைத்திருந்தன. அந்த அறிக்கைகளுக்கு புறம்பாக செயற்பாட்டு ரீதியாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டதாக கூற முடியாது.
இலங்கையில் இருந்ததெல்லாம் புலிகளின் பிரச்சனை, இலங்கையின் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சர்வதேசம் நினைத்ததே தவிர தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி சர்வதேசம் கவலை கொள்ளவில்லை என்கிறார் பேராசிரியர் கீத பொன்கலன்.
இலங்கையில் உள்நாட்டு ரீதியாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது, இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் தானே அன்றி தமிழ் மக்களுக்கான ஒரு தனித்துவமான பிரச்சனை என்பது அல்ல என்ற விதமாக. அதாவது யுத்தம் முடிவடைந்த பின்னர் பெரும்பாலான சர்வதேச நாடுகளும் நிறுவனங்களும் ஒரு மறைமுகமாக, நேரடியாக அல்ல, மறைமுகமாக அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தன. அதன் காரணமாக கவனம் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் மிகவும் குறைவாகவே இருந்தது. தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு குறைவாக இருந்தது. அதன் காரணமாக விடுதலை புலிகள் இல்லாமல் போனதன் பின்னர் முக்கியமானது இன ஒருமைப்பாடு என்ற விதமாக செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன, சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும்.
ஆனால் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச சமூகம் கடந்த 10 கவனம் செலுத்திய ஒன்று மிக முக்கியமிக்க ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த சமய வரலாற்று பேராசிரியர் பீட்டர் ஷால். குறிப்பாக ஐரோப்பாவில் நடந்த அரசு சாராத பீப்புள்ஸ் ட்ரைபியூனல் ஆன் ஸ்ரீலங்கா எனும் அமைப்பு இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்று தனது தீர்ப்பில் கூறியிருப்பது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையமான UNHRC தொடர்ந்து இலங்கையில் இருதரப்பும் செய்த மனித உரிமை மீறல் குறித்து விவாதித்து வருவது என்பதெல்லாம் முன்னேற்றமான ஒன்று என்கிறார் பேராசிரியர் ஷால்க்.
The UN has refused to recognize the fact of genocide ending with Mulivaikal. A recognition would have forced all member states to act. The UN has recognized that Sri Lanka and the LTT is suspected of having committed war crimes and crimes against humanity. There has been no judgment yet.
ஆனால் பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்தவரை அமெரிக்கா கூட தமிழ் மக்களின் விடயத்தில் கரிசனை கொண்டிருந்தது என்றும் அதன் பின்னர் சர்வதேச சமூகம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் அயர்லாந்து நாட்டின் கிரிஃபித் கல்லூரியின் சர்வதேச சட்டத்துறை விரிவுரையாளர் முனைவர் தமிழ்வேந்தன்.
தமிழ் மக்களுக்கும் அல்லது பொதுவா இலங்கை மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான நாடு இருந்தது, கடந்த 10 வருஷமாக இருந்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆனா அது பராக் ஒபாமா அந்த அரசாங்கத்துல ஏனண்டா அமெரிக்கன் உதவி இல்லாம இருந்திருக்க வேண்டாம், நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில இந்த அளவு முன்னேற்றத்தை நாங்கள் கண்டிருக்க மாட்டோம். அது அது நிச்சயம், அது சரித்திரத்துல பதிஞ்சு கிடக்குது.
இலங்கை அரசுக்கு அதிக அளவில் உதவி செய்து புலிகளை முற்றாக தோற்கடிக்க உதவிய முக்கிய நாடுகளில் ஒன்று இந்தியா என்ற பார்வை தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக உள்ளது. அப்படி போரின் வெற்றிக்கு உதவிய இந்தியா போருக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு என்ன செய்தது? ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபையான யுஎன்எஸ்சிஆரின் தீர்மானத்திற்கு ஆதரவு தந்தது இந்தியா. தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இலங்கை அரசையும் அரசியல் தீர்வு குறித்து முதலில் பேச வைத்தது இந்தியா என்று பல வேலைகளை இந்தியா செய்துள்ளது என்கிறார் இந்தியாவில் இயங்கும் திங்க் டேங்க் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமைப்பின் சென்னை இயக்குனர் என் சத்யமூர்த்தி.
இலங்கை அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியாவும் உறுதுணையாக இருந்தது. அதுபோல ஐநா மக்கள் உரிமை கழகத்தில் அந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்ட போது இந்தியா ஆதரவு கொடுத்ததுனாலேயே அது அடுத்த கட்டத்தை அடைய முடிந்தது என்பதே உண்மை. கடந்த 5 ஆண்டுகளில் அதாவது இலங்கையின் மாறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய அரசு வந்த பிறகு அவர்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை முன்வைத்து அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பங்கெடுத்த காலகட்டத்தில் இருந்து இந்தியாவின் முன்னெடுப்புகள் அதிகமாக வெளியே தெரிவதில்லை என்று எனக்கும் தோன்றுகிறது. காரணம் அவர்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து வருவதாக தோன்றியிருந்த காலகட்டம் உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தலைமையும் முன்பு போல இந்தியாவை சார்ந்து தங்களது அரசியலை செய்யவில்லை என்று தெரிகிறது.
ஆனால் இந்தியா தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்தது என்றால் அது இந்தியாவில் உள்ள தமிழ் தேசியவாதிகளை திருப்திப்படுத்தத்தானே தவிர இலங்கையின் தமிழ் மக்களுக்காக அல்ல என்கிறார் பேராசிரியர் கீத பொன்கலன்.
இந்தியாவில் இருந்து வந்த அறிக்கைகள் கூட உள்நாட்டில் இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களை அல்லது தமிழ் தேசியவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட கூட்டுகளாக இருக்கக்கூடும்.
தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை இலங்கை அரசிடமிருந்து பெற்றுத்தர ஏன் இந்தியாவால் இயலவில்லை? இதற்கு இரு காரணங்களை கூறுகிறார் என் சத்யமூர்த்தி.
தமிழ் கூட்டமைப்பாகட்டும் பிற தமிழ் கட்சிகளும் கட்சி தலைமைகளும் இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகளும் கட்சி தலைமைகளும் இந்திய அரசை சார்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்கூடு, அது மிக தெளிவாக தெரிந்தது.
மட்டுமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தமிழ் தலைமைகளும் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு தமிழர் தரப்பை பலவீனப்படுத்தியது மற்றொரு முக்கிய காரணம் என்கிறார் சத்யமூர்த்தி.
இன்னும் கூற போனால் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் புதுதில்லி சென்று விட்டும் அன்றைய இந்திய பிரதமரையோ இந்திய தலைமைகளையோ சந்திப்பதற்கு கூட முயற்சி எடுக்கவில்லை. கூட்டமைப்பு தலைமை இந்திய தலைமைகளை காண்பதற்கோ முயற்சியதாகவும் தெரியவில்லை. மாறாக இந்திய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் அல்லது அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஆகட்டும் இலங்கை செல்லும் பொழுதெல்லாம் அவர்களையும் கண்டு அவர்களோடு பேசி அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதனை இலங்கை அரசிடமும் பிரதிபலித்து வந்திருக்கிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசுடன் மிகவும் நெருங்கி சென்று அரசின் முகவர்கள் போல செயல்பட்ட காரணத்தினால் இனி இலங்கை அரசும் தமிழ் தரப்பும் பிரச்சினையை தீர்த்து கொள்ளட்டும் என்று சர்வதேச சமூகம் ஒதுங்கிவிட்டதாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர் கீத பொன்கலன்.
குறிப்பாக 2015 ஆண்டுக்கு பின்னர் தமிழ் அரசியலை பிரதிநிதித்துவப்பட்டிருந்த பிரதான கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த விடயத்தில் பாரியோடு அக்கறை செலுத்தி இருந்தது கூற முடியாது. அதற்கான ஒரு காரணம் அவர் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர்கள் போல மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். மாறாக தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் செயல்பாடும் மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் காரணமாக உள்நாட்டு அரசாங்கத்திலும் சர்வதேச சமூகத்தின் மீதான அழுத்தம் மிகவும் குறைவாகவே இருந்தது.
உலகில் உள்ள அரசுகள் தமிழ் மக்கள் குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்றாலும் உலகின் அரசு சாரா அமைப்புகள் தமிழ் மக்கள் குறித்து கரிசனம் கொண்டிருப்பதாக பேராசிரியர் ஷால்க் குறிப்பிடுகிறார். இனிவரும் ஆண்டுகளிலாவது தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வருமா? அதற்கான உடனடி வாய்ப்பு அறவே இல்லை என்கிறார் பேராசிரியர் கீத பொன்கலன்.
2020 ஏற்படுகின்ற அரசாங்கம் இதைவிட அதிக தேசியவாத போக்கூடிய அரசாங்கமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் எந்த விதமான ஒரு கவனமும் செலுத்தாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். மாறாக அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த விடயத்தில் எந்த விதமான ஒரு பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ அதிகாரத்துடன் இருக்கும் சீனா ரஷ்யா நாடுகள் இலங்கை அரசுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பதால் ஐக்கிய நாடுகள் சபை வழியாக தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும் வாய்ப்பு இல்லை என்கிறார் முனைவர் தமிழ்வேந்தன்.
தடையாக இருக்கிறதுனா கடைசி வரையும் ரஷ்யா சைனா இந்த ரெண்டு நாடுகள் ஐக்கிய நாடு சபை இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அவைகளுக்கு ஒரு வீட்டு பவர் இருக்குது. ரஷ்யாவும் சைனாவும் அவையில் இலங்கை பிரச்சனைக்கு ஒரு பெரிய தடையா இருக்கணும் கடைசி வரையும். பின்ன அதுக்கு மேலாக அடுத்த ஒரு நாடு தடை இருக்க கூடமண்டா இந்தியா. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் இருக்குது. அதனால இந்த ரெண்டு மூன்று நாடுகள் ரஷ்யா சைனா இந்தியா இந்த மூன்று நாடுகள் நான் நினைக்கிறேன் இலங்கை பிரச்சனைக்கு இப்போதைக்கு தடை இருக்கணும்.
ஒருவேளை சர்வதேசம் கூறுவது போன்று இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு அதிகபட்ச தீர்வு தந்தாலோ அல்லது மனித உரிமை மீறல் குறித்த விசாரணையில் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இலங்கை அரசு ஒத்துழைத்தாரோ இலங்கையில் இராணுவம் அரசை கைப்பற்றும் வாய்ப்பு உண்டு என்பதால் இலங்கை அரசினால் பெரிதாக தீர்வு எதையும் தமிழ் மக்களுக்கு தர இயலாது என்கிறார் பேராசிரியர் பீட்டர் ஷால்க்.
If the government cooperates with the UN in all its demands, there might be a coup d'etat like on 26 January 1962.
சர்வதேச சமூகம் வழியாக எதிர்காலத்திலும் கூட தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு வராமற் போக இன்றைய இலங்கை தமிழ் தலைமைகளே காரணம் என்று கடுமையாக விமர்சிக்கிறார் சத்யமூர்த்தி.
தமிழ் தேசிய தலைமைகளோ அந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு முன்பு இந்தியாவோ ஏன் அமெரிக்காவோ ஏன் ஐக்கிய நாட்டு இலங்கைக்கு வெளியே உள்ள இந்த ஒரு அமைப்போ நாடோ எதுவும் செய்துவிடும். இது போருக்கு முன்பு உள்ள நிலைமையோ அல்லது 2015 தேர்தலுக்கு முன்பிருந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலை. அதனை இலங்கை தமிழர் தலைமைகளும் இலங்கை அரசும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அதில் பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். நிச்சயமாக அதில் கருத்துகள் வெளியிலிருந்து கருத்துகள் தேவைப்படலாம், அழுத்தங்கள் தேவைப்படலாம். அந்த நிலைமைக்கு இன்று தமிழர் தலைமையோ தமிழர் சமுதாயமோ இலங்கையில் இல்லை.
தங்களின் பொருளாதார அரசியல் லாபங்களை முன்வைத்தே சர்வதேச நாடுகள் மற்றொரு நாட்டின் பிரச்சனையை பார்க்கின்றன. அப்படியான சுய லாப கண்ணோட்டம் மாறி மனித உரிமை எனும் விழுமியத்திற்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்காத வரை இலங்கையில் தமிழ் மக்களுக்கான தீர்வுக்கு சாத்தியம் இல்லை என்கிறார் முனைவர் தமிழ்வேந்தன்.
அடுத்த 10 வருஷத்துல எந்த முன்னேற்றம் இருக்க மாட்டுது என்று. ஏனென்றா அரசியல் நிலைமை அப்படி இருக்குது. இப்போதைக்கு சில நாடுகள்ல நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசாங்களை கண்டாலும் இலங்கையிலையும் ஒரு வித்தியாசமான ஒரு முன்னேற்றம் வரும். 2009 த வார் ஆன் டெரரிசம் நடந்தது. அந்த வார் ஆன் டெரரிசம் நடத்தைக்கு அது அமெரிக்கான தத்துவமாக இருந்தது. த வார் ஆன் டெரரிசம் இயக்கத்தையும் அதுக்கு உள்ளுக்கு போடைக்க அவைகளுக்கு அது உதவி இருந்தது. இப்ப புதிய அமெரிக்கன் அரசாங்கம் ஆட்சிக்கு விரைவிக்கான் ஒரு வித்தியாசத்தை கண்டம். அந்த வித்தியாசம் காணிக்கான் ஐக்கிய நாட்டு சபையும் அவிழ்ந்த அரசியல மாத்தினது. ஒவ்வொரு நாடுகள் அவிழ்ந்த அரசியல மாத்தினாலும் ஐக்கிய நாட்டு சபையில ஒரு மாற்றத்தை காணவும். அந்த மாற்றம் கண்ட பிறகுதான் இலங்கையிலும் ஒரு மாற்றத்தை காணவும்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.